السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹதீப் அவர்கள் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் எவ்வளவு அழகாக ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது, எனவே ஒவ்வொருவரும் இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் தங்களது குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். ஆரம்பமாக அவர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவனுடைய மார்க்கத்தை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கடைபிடித்து வாழுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது என்று ஆரம்பத்தில் கூறிவிட்டு குடும்ப சம்பந்தமான சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கூறி அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தில் குடும்ப அமைப்பு, அதை பற்றி ஒரு மகத்தான இடத்தில் இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆரம்பமாகவே ஒருவன் திருமணம் முடிக்கக்கூடிய ஆரம்ப அந்த ஸ்டேஜிலேயே அந்த கணவன் மனைவியை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், மனைவி கணவனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அழகாக இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது ஒருவன் ஒரு மனைவியை தேர்வு செய்வதாக இருந்தால் சாலிஹான நல்ல ஒரு துணைவியாக அமைய வேண்டும், அவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்று மனைவி கணவனை தேர்வு செய்யும் போதும் சாலிஹான நல்ல மனிதராக இருக்க வேண்டும், அவ்வாறு தேர்வு முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாகவே குடும்பம் தொடங்குவதற்கு முன்பாகவே இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறது. அன்புள்ளவர்களே, எனவே தான் கணவன் மனைவி இருவரும் எப்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு மத்தியிலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவற்றை பற்றியெல்லாம் இஸ்லாம் விலாவரியாக தெளிவாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அன்புள்ளவர்களே, ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நினைவூட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் குந்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுதலி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஸௌஜிஹா. நான் ஒருவன் இன்னொருவனுக்கு சஜதா சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தால், ஒரு மனைவி ஒரு பெண்ணுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் அவள் தனது கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. ஆனால் யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும்.
ஒருவேளை ஒருவன் இன்னொருவனுக்கு சஜதா என்ற முறை இருக்குமையானால், மனைவிக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் தனது கணவனுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இருவரும் தங்களுக்கு மத்தியிலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், தங்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புள்ளவர்களே, இந்த உதாரணங்கள் எதற்காக? கதீப் அவர்கள் சொன்னார்கள், இந்த உதாரணங்கள் எதற்காக, இந்த சட்டங்கள் எதற்காக, இது போன்ற முறைகள் எதற்காக என்றால், உண்மையிலேயே அந்த குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணங்களை சொன்னார்கள். மனைவி கணவனை மதிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், எனவே தான் அந்த குடும்பத்தில நல்ல ஒரு அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படும் என்று அழகாக சுட்டிக்காட்டினார்கள். அன்புள்ளவர்களே, எந்த அளவுக்கு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால், தனது பெற்றோர்களை காட்டிலும், மனைவியினுடைய பெற்றோர்களை காட்டிலும் கணவனுக்கு அந்த கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் முற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் அந்த அளவுக்கு வழங்குது. எப்படி என்றால், கணவனுக்கு, அதாவது மனைவி அவளுடைய பெற்றோர்களுக்கு கணவன் மாறு செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது பெற்றோர்களை வெறுக்க வேண்டும் என்று சொன்னாலோ, அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவனுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டிய விஷயங்களில் கணவனுக்கு முற்படுத்த வேண்டும், அதனுடைய உரிமைகளை ஹக்குகளை கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபடி உயர்த்தி சொல்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, திருமறை குர்ஆனிலே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா த பயம் என்ற வார்த்தை, ஹவுஃப் என்ற வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சுத்தி சுத்தி பேசுறான். இந்த ஹவுஃப் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஹவுஃப் என்றால் பயம், அச்சம். இந்த அச்சம் சம்பந்தமான வசனங்களை எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவி என்ற அந்த குறிப்புகளை தான் அல்லாஹ் தொட்டு பேசுவான். இது மாதிரி வேற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. கொஞ்சமாகத்தான் பயன்படுத்தி இருப்பான். ஆனால் கணவன் மனைவி சம்பந்தமாக பேசக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அச்சம் என்ற அந்த ஹவுஃப் என்ற வார்த்தையை பல வசனங்கள்ல அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்று அழகாக அடுக்கி சொன்னார்கள். ஆரம்பமாக அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் திருமணம் முடிப்பதாக இருந்தால், அனாதை பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஒரு கணவர் இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அனாதைகளை நீங்கள் திருமணம் முடிக்க விரும்பினால், அவர்களிடத்திலே நேர்மையாக நடந்து கொள்ள முடியாது என்று அஞ்சினால், நீங்கள் உங்களுக்கு விருப்ப அடிப்படையில் மற்ற பெண்களை இரண்டு இரண்டாகவோ, மூன்று மூன்றாகவோ, நான்கு நான்காகவோ நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்துல அனாதைகளை திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இருந்து அந்த அனாதை பெண்ணிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள முடியாது என்ற ஒரு அச்சம் இருக்குமையானால், அப்படியானால் அனாதை தானே, அவளுக்கு தாய் தந்தை இல்லையே, எனவே எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், மகர் தொகையை அவள் விருப்பப்படி அல்ல தனது விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹத்தை கடமையை நிறைவேற்றாமல் கூட இருந்து விடலாம் என்ற விதத்திலே நமக்கு இருக்கும் அச்சம் இருக்குமையானால், நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ள முடியாது என்று இருக்குமையானால், அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு சொத்து இருந்து அதுல ஏமாற்றம் செய்து, இப்படி ஏதோ ஒரு கோணத்திலே அனாதையை திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள முடியாது என்ற அச்சம் இருந்தால், அங்கே நீங்கள் விருப்பப்படி ரெண்டு மூன்று நான்கு மனைவிகளை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இதுல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்றான், கணவன் மனைவி வந்து சரியா நீதமாக நேர்மையாக நடக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை அடிப்படையில் வாழ்க்கை நடக்கணும், அதற்கு மாற்றமாக நடந்த குடும்ப அமைப்பே சீர்குலைந்து விடும், எனவே இஸ்லாமிய அடிப்படையில ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி வாழ்ந்தால் அப்போதுதான் அந்த குடும்பம் சீராக இருக்கும், இஸ்லாமிய குடும்பமாக மாறும். வேறு ஒரு கோணத்திலே வேறு ஒரு நோக்கத்திற்காக மனம் முடித்தால் அங்கு சிக்கலும் பிரச்சனைகளும் தான் ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா சொல்றான். பெரும்பாலும் அனாதைகள் விஷயத்துல அரபு மக்கள் தான் அதிகமா வந்து அக்கறை செலுத்துவாங்க. காரணம், இங்கதான் மகருத்தொகை பிரச்சனை, பெண்கள் அதிகமாக கேட்கக்கூடிய வழக்கம் ஆதி காலத்திலேயும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டிலெல்லாம் வந்து பெண் அந்த அனாதை பெண்ணா தான் முடிக்கிறதே கிடையாது, ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனை. இது உல்டாவா மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பத்துல உள்ள அந்த சட்டத்தை தான் சொல்றான். இது இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் நம்ம நாட்டில் கொஞ்சம் வித்தியாசம், அனாத பெண்ணா இருந்தா ஒண்ணுமே இருக்காதுன்னு ஒதுக்கிடுவோம். ஆனா பெரும்பாலும் அரபுகளை எடுத்துக்கிட்டா அனாத பெண்ணை விரும்புவாங்க. காரணம், இது இந்த மாதிரியான காரணங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், நீங்க அப்படி முடிக்கிறதா இருந்து நேர்மையாக நடக்க முடியாது என்ற ஒரு பயம் இருந்தால் நீங்க முடிக்காதீங்க, அவங்கள முடிக்காதீங்க, அவங்க அல்லாத பெண்களை நீங்க முடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இது ஒண்ணு. இது இஸ்லாமிய குடும்பமாக அமைவதற்கு ஒரு அழகிய தீர்வு. அடுத்த ஒரு தீர்வு என்ன? இஷ்டம் போல ரெண்டு மூணு நாலு அப்படி முடிக்கிறதா அப்படின்னு சொன்னா அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்ற, இது ஒரு ஆப்ஷனா தான் சொல்ற, முடிக்கணும்ன்ற ஆர்டர் கிடையாது, கட்டளை கிடையாது. நமக்கு அதற்குரிய சக்தி, வலிமை, பொருளாதார அது எல்லாமே இருந்து நமக்கு இருக்குமையானால் அந்த மாதிரி முடிச்சு கொள்ளலாம், தேர்வு செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்ததா சொல்றான், ஃபயின் ஹிஃப்தும், இங்கேயும் அச்சத்தை கொண்டு வர்றான். மேலே எப்படி அங்க அச்சம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினானோ அதே மாதிரி இங்கே அச்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ரெண்டு மூணு நாளா நீங்க முடித்து அவர்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் சரியா நிறைவேற்ற முடியாது, பிரச்சனை ஏற்படதான் செய்யும். அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து கொஞ்சம் வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட தான் செய்யும் என்று உங்களுக்கு அச்சம் இருக்குமையானால் ஒன்னே உங்களுக்கு போதுமானதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லது நீங்க வளர்க்கறதை சொந்தமாக்கி கொண்ட அடிமை நீங்க முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஜாலிக அதுனா அல்லாஹ் தஆலு, இதுதான் நீங்க வரம்பு மீறாமல் நேர்மையாக நடப்பதற்கு மிக நெருக்கமான ஒரு வழி, எது? உன்னோட நிறுத்திக் கொள்வது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ரெண்டு மூணு நாள் முடித்துக் கொள்ளலாம், ஆனால் அப்படி முடித்துக் கொண்டால் நேர்மையாக நடக்க முடியாது என்ற அச்சம் இருந்தால் அப்ப நீங்க அதை தேர்வு செய்யாதீங்க, ஒன்னே நீங்க பூர்த்தி ஆக்கிக்கங்க. இதுதான் நீங்க வரம்பு மீறாமல் இருப்பதற்கு மிக நெருக்கமான வழி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இங்கேயும் பார்த்தா குடும்பம் நல்ல முறையில் அமைதியாக வாழ்வதற்குரிய அழகிய ஒரு நெறியை, வழிமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துறான். அன்புள்ளவர்களே, இப்படி வாழ்க்கை கல்யாணம் முடித்ததற்கு பிறகு தொடர்ந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படதான் செய்யும். இது யதார்த்தம், இது சகஜம். மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இந்த மாதிரி ஒரு மனைவி தப்பு செஞ்சா, மனைவி கணவனுக்கு மாறு செஞ்சா என்ன செய்யறது? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா என்ன செய்யறான், எப்படி கையாள வேண்டும் என்று கட்டுத்தரான். அது அல்லாஹ் சொல்லும் போது அங்கேயும் கூட ஹவுஃப் வருது பாருங்க. வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபைலூஹுன்ன வஹஜுரூஹுன்ன ஃபில் மலாஜிஈ வஹரிபூஹுன்ன. வல்லாதி தகாஃபூன, நீங்கள் அவர்களுடைய அந்த பிணக்கை, பிரச்சனையை நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னால் ரொம்ப முத்திட்டு போகுது. இது மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுது, திருந்துற மாதிரி இல்லை என்ற ஒரு நிலையில் உங்களுடைய மனைவி இருந்தால் அவர்களுக்கு அட்வைஸ் செய்யுங்க. முதல்ல எடுத்தடுப்புல முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணுமா, இதுதான் இஸ்லாம் சொல்லுது, இதுதான் மார்க்க அடிப்படையில் உள்ள ஒரு வழிமுறை என்று அழகிய முறையில் அவர்களுக்கு உபதேசம் செய்யணும். உபதேசம் செஞ்சாச்சு, முடியல, திரும்பவும் மாறுற மாதிரி இல்ல. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் படுக்கையறையில் அவர்களை விட்டு கொஞ்சம் விலக்குங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க இரவுல தங்காதீங்க, அதாவது ஒரே இடத்துல இருந்து இரவை கழிக்காதீங்க, அவங்களை கொஞ்சம் பிரிச்சு வைங்க, சேர்ந்து இருக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அவங்களோட உறவு முறையை கொண்டாட வேண்டாம், பிரிந்து வைங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஸ்டெப்பை சொல்றான். அப்படி இருந்தாவது மனம் மாற்றம் ஏற்படலாம், கணவனுடைய அருமை பெருமை புரியலாம், கணவனுக்கு மரியாதை கொடுக்கலாம், திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஸ்டெப் சொல்றான். சரி, இதுவும் முடியல, இன்னும் தொடருது, என்ன செய்யறது? ஒவ்வொருபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி அடிக்கிறதுனா கண்ணம்னா அப்படி கிடையாது, காயம் ஏற்படாத அளவுக்கு அடியுங்கள், லேசான அடி. அந்த அடியை வந்து சும்மா லேசா அடிச்சால கணவன் அடித்து விட்டார் என்பதற்காக கூட மாறலாம், ஆனா கண்ணம்னா அடிச்சா வேற பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம் ஏற்படாத அளவுக்கு அடியுங்கள் அங்க தனியா சொல்றாங்க. அதே மாதிரி கன்னத்துல அறைய கூடாதுன்னு அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு காயம் ஏற்படாதவாறு அவர்களை அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு இந்த வழிமுறைகளை கையாண்டதற்கு பின்னாடி மனைவி திருந்தி விட்டால், ஃபயின் அதஅனக்கும், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து விட்டால், ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, நீங்க வேற வழி எதுவும் புதுசா எந்த வழியும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க, தேடாதீங்க, முடிஞ்சு போச்சு. மாறிட்டாங்கன்னு சொன்னால் அதோட விட்டுருங்க, திரும்ப அவங்க நல்ல முறையில சகஜமாக பழகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யணும் சொல்லிட்டு, இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் மிகப்பெரியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இந்த வசனத்துல அன்புள்ளவர்களே, மனைவி மீது ஏதாவது நமக்கு ஒரு அச்சம் இருந்தா, ஒரு பயம் இருந்தா, பிணக்கு முத்திக்கொண்டே போய்விட்டால், பிரச்சனை பெருகிவிட்டால், அப்ப நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் முதல்ல உபதேசம் செய்யுங்க, படுக்கை அறையில கொஞ்சம் பிரிந்து விடுங்க, அதே மாதிரி அவர்களை லேச காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள், திருந்தி விட்டால், உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால், இன்னொரு புதிய வழியை தேடி அதை பெருசாக்கி சமுதாயத்துக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டாம், ரோட்டுக்கு கொண்டு வர நிலையை ஏற்படுத்த வேண்டாம், தன்னுடைய மனைவியை பற்றி நண்பரிடத்தில பிற மக்களிடத்தில உறவினரிடத்தில போய் பரப்பி பேச வேண்டாம், வேறு வழியை தேடாதீங்க, கட்டுப்பட்ட முடிந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யணும் சொல்றான். பாருங்க, எந்த அளவுக்கு இஸ்லாம் குடும்ப அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதல் வேற எங்கேயும் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு தீர்வை நம்ம காண முடியும். இதை நம்ம அழகான முறையில் சொன்னாங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன? கணவன் மனைவி பேசி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, பிரிஞ்சும் பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கல, அது அப்படியே தான் இருக்குது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கேயும் கௌஃப கொண்டு வரான் பாருங்க. وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا إِنْ يُرِيدَا إِصْلَاحًا يُوَفِّقِ اللَّهُ بَيْنَهُمَا إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا خَبِيرًا. இந்த மாதிரியான பிணக்கு ரொம்ப அதிகமாகிவிடும் என்று நீங்கள் பயந்தால், இவர்களுக்கு இருவர்களுக்கு மத்தியில இந்த பிணக்கு பிரச்சனை முத்தி போய்விடும் என்று நீங்கள் அஞ்சினால் என்ன செய்ய வேண்டும் என்றால், கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை, மனைவியினுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை நீதிபதியாக ஆக்கி இருவர்களுக்கு மத்தியில சமாதான பேச்சுகளை பேசணும். அப்படி சமாதானத்திற்கு அந்த இருவரும் கணவன் மனைவியும் பேசப்பட்டவர்கள் உடன்படிக்கை எடுத்து அதில் அவர்கள் உடன்பட்டு விட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் வாழ்க்கையை கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். இப்ப இங்க என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில பேசி முடிச்சு தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னா, முதல்ல குடும்பத்திலிருந்து இருவருடைய குடும்பத்திலிருந்து நடுவர்களா ஆக்கணும், ஆக்கி அங்க வந்து பஞ்சாயத்தை வைத்து அந்த எப்படி இருக்கணும் சொன்னா, வரக்கூடிய நடுவர்களும் ரெண்டு பேரை ஒன்றிணைப்பதற்குரிய அந்த இஸ்லாக ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும், பிரித்து விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி சேர்த்து விட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவுல இருப்பார்களே ஆனால், இதுல ரெண்டு பேரும் உடன்பட்டா அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செய்வான், அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல முறையில வாழ வைப்பான் என்று அடுத்ததாக இஸ்லாம் இப்படி குடும்பம், இப்படியாவது குடும்பம் நல்ல முறையில வாழணும், இந்த மாதிரியாவது குடும்பம் வந்து திரும்ப பிரச்சனை இல்லாம சீரான முறையில இருக்கணும், இஸ்லாமிய குடும்பமாக மீண்டும் அது திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன செய்யறான்னு சொல்ற. இது சமூகம், அதாவது அந்த உறவினர்கள் செய்ய வேண்டிய பணி. அப்போ இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாம் அந்த அச்சத்தை தொடர்ந்து தான் சொல்றான். நீங்கள் அஞ்சினால், நீங்கள் அஞ்சினால், அதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், திருப்பி திருப்பி என்ன செய்யறான் சொல்றான். சரி, இது ஒரு பக்கம். இப்போ கணவனுக்கு எப்படி மனைவி இப்படி எல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கணும் அப்படின்ற உரிமை அதிகாரமும் எப்படி இஸ்லாம் கொடுத்திருக்குதோ அதே மாதிரி மனைவிக்கும் வழங்கி இருக்குது. கணவன் சரியில்லை, கணவனுடைய வாழ்க்கை ஒரு ஏற்புடையதாக இல்லை, அதே போன்று மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா நிறைவேற்றக்கூடிய ஒரு கணவனாக இல்ல அப்படின்னா அவன் என்ன செய்யறது? அதற்கும் இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவ கணவனை பிடிக்கல விரும்ப வாழ விரும்பலன்னு சொன்னா அவ குல அதாவது விட்டு விடலாம், கணவன் வேண்டாம் என்று ஒரு முடிவு செய்து விடலாம். அதற்கும் இஸ்லாம் என்ன செய்து அனுமதி வழங்கி இருக்குது. உதாரணத்திற்கு சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சஹாபி, மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அவர்களுடைய ஒழுக்கம் மார்க்கப்பட்டு அதுல யாருமே குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய மனைவியும் கூட குறை சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவருடைய விஷயத்துல அவருடைய கேரக்டர் அதே போன்று அவருடைய தீன் பற்று இதுல நான் குறை காணல, இதுல நான் உங்கள்கிட்ட வந்து நான் குறை சொல்லல, ஆனா நான் பயப்படுறேன் இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு குஃப்ர போயிருவோமோ, அந்த மாதிரி நான் குஃப்ர நான் வெறுக்கிறேன், கணவனுக்கு மாறு செய்து விடுவேனோ என்று நான் நினைக்கிறேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்க வந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றல. எல்லா விஷயமும் சரி, கொடுக்க வேண்டிய கொடுக்கல் அதே போன்று பேச வேண்டிய பேச்சு தீனு பற்று குணம் எல்லாம் கரெக்ட், ஆனால் அந்த கணவன் முறையாக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை ஹக்க நிறைவேற்றல. இது இப்படியே தொடர்ந்தா குஃப்ருக்கு போயிருவனோன்னு நான் பயப்படுறேன், கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைமை ஆகிவிடுமோ என்று நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப இங்க என்ன விளங்குதுன்னு சொன்னா, நமக்கு பெண் அதாவது பெண்ணுக்கு கணவனை பிடிக்கலன்னு சொன்னா, வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னா, அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர்கள் அழகான முறையில விலகி கொள்வதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. காரணம், இவரும் அடுத்தது நிம்மதியா இருப்பாரு, அந்த பெண்ணும் இனிமேல் அடுத்த ஒரு அழகான வாழ்க்கையை தேர்வு செய்து இனி அழகான குடும்பமாக வாழ்வார்கள். எனவே இப்படியே தொடர்ந்திருந்தா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான், குடும்பத்துக்கும் பிரச்சனை என்று இஸ்லாம் என்ன செய்து அழகான முறையில சொல்லுது. எனவே அன்புள்ளவர்களை, பொதுவாக பிரச்சனைகள் எப்படி வரும், ஹதீப் சொன்னாங்க, பொதுவாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகமான பிரச்சனை எப்போ வரும்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வரும், அல்லது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் நாள் தள்ளி போயிருச்சுன்னு சொன்னா அப்போ வரும் பிரச்சனை, முத்திக்கிட்டு வரும், பெரிய அளவுல வரும், அது ரெண்டு செயல்லையும் வரும். ஆனா குழந்தை பாக்கியத்தை வந்துருச்சு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது. அதே மாதிரி வேறு வேறு பிரச்சனைகளாகவும் வரலாம். மனிதன் என்ற அடிப்படையில் இருவர்களுக்கு மத்தியில் வேறு எந்த பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரலாம். எனவே கணவனுக்கு எப்படி மனைவியை விட்டு பிரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிமுறையை கொடுத்திருக்கிறதோ, அது போன்று மனைவி கணவனுக்கு கணவனை விட்டு பிரிந்து கொள்வதற்கும் அழகிய முறையில் அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அன்புள்ளவர்களை குர்ஆன்ல பார்க்கலாம், வலா யஹில்லு லக்கும் அன் தஹுது மிம்மா ஆதைதுமூஹுன்ன ஷைஅன் இல்லா அன் யஹாஃபா. அங்கே ஹவுஃப் வருது பாருங்க. இந்த எல்லா வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவுஃப கொண்டு வந்து நிப்பாட்டறான். இல்லா யஹாஃபா அல்லாஹ் யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபயின் கிஃப்தும் அல்லாஹ் யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமஃப்தத பி தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதூஹா வமன் யதஅத ஹுதூதல்லாஹ் ஃஉலாயிக ஹுமுல் லாலிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இருவருக்கும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், இவர்கள் இருவருமே அல்லாஹ்வுடைய அந்த சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது, அந்த வரையறைகளை ஒழுங்காக செயல்படுத்த முடியாது என்று இருவருமே பயந்தால், இருவருமே அஞ்சினால் இனிமேல் ஒழுங்கா வாழ்க்கையை தொடர முடியாது என்ற ஒரு பயம் அவரிடத்தில் இருக்குமையானால் அவர்கள் பிரிந்து கொள்வதால் எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆண்களை பார்த்து சொல்றான், நீங்க அவர்களை விட்டு பிரியறதாக இருந்தா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு நீங்க நல்ல முறையில் பிரிந்து கொள்ளலாம். பெண்ணு அவள் விரும்பி பிரிவதாக இருந்தால் இவர் என்ன மகரு கொடுத்தாரோ அந்த மகரு தொகையை கொடுத்து விட்டு பிரியணும். ஏன்னா அவர் சொல்லில் உண்மையாளராக இருந்தால், பெண்ணு கணவனை பிடிக்காது என்ற சொல்லில் அதற்குரிய தகுந்த காரணத்தில் உண்மையான பெண்ணாக இருந்தால் கொடுத்த மகரை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லிவிட்டு, எனவே இது அல்லாஹுனுடைய சட்டத்திட்டங்களாகும், அல்லாஹுனுடைய வரையறைகளை சட்டத்திட்டங்களை எவர் மீறி செயல்படுகிறாரோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படியும் சொல்றான். அன்புள்ளவர்களே, அதே மாதிரி பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தனியாக சொல்கிறான், எப்படி ஆணை பார்த்து அங்க சொன்னானோ அதே மாதிரி இங்க அல்லாஹ் பெண்ணை பார்த்து தனியா சொல்றான், அவங்க பெண்ணுக்கு அச்சம் ஏற்பட்டால், ஒரு பெண்ணு கணவனை விரும்பி பிரிய வேண்டாம் என்று அந்த பெண்ணு நாடுது, அப்படி நாடி கணவன் பிரிவை வந்து நினைத்து அஞ்சினால் அல்லது வேறு ஒரு காரணத்தை நாடி கணவன் பிரிந்து விடுவதையும் கூட பயந்தால் ரெண்டு பேருக்கும் சீர்திருத்தம் பண்ணுவதில் எந்த விதமான குற்றம் கிடையாது. கணவனுக்கு பிடிக்கல மனைவிய, ஆனா மனைவிக்கு பிடிக்குது, இந்த நேரத்துல என்ன செய்யணும் சொன்னா, எப்படியாவது சீர்திருத்தம் யாராவது செய்ய மாட்டாங்களா, ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்து விட மாட்டாங்களான்னு அந்த பெண்ணு முயற்சி செய்து எடுத்தால் அதுல எந்த விதமான குற்றம் பெண்ணுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தால இந்த வசனத்துல சொல்றான். அன்புள்ளவர்களை அப்படி சொல்லிட்டு சொல்றான், பிரிவதில வந்து பிரயோஜனம் கிடையாது, சேர்த்து வைப்பதில ஒருங்கிணைப்பதில தான் ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்றிணைத்து சேர்த்து நல்ல முறையில் நீங்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவை அஞ்சினால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப பாருங்க, ஆணை பார்த்து தனியா பேசுது, பெண்ணை பார்த்து தனியா பேசுது, குடும்ப தலைவர்களை பார்த்து பேசுது, எப்படியாவது இவர்கள் ஒன்று சேர்ந்து விட மாட்டார்களா என்று இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டு. எதற்காக? நல்ல குடும்பமாக திகழ வேண்டும், அமைதியான குடும்பமாக திகழ வேண்டும், பிறருக்கு முன்மாதிரி மிக்க குடும்பமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அன்புள்ளவர்களை, இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லிட்டான், சேர்ந்தா ஒழுங்கா சேர்ந்து இருக்கணும், பிரிந்தால் நல்ல முறையில பிரிஞ்சிடணும். சேர்வதாக இருந்தால் நல்ல முறையில சேர்ந்து கொள்ளட்டும், அல்லது விலகுவதாக இருந்தாலும் நல்ல முறையில விலகணும், நல்ல அதற்குரிய சட்டங்களை பேணி விலகணும். பஞ்சாயத்து வச்சு பிரச்சனை வைத்து முத்தி எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் வெளியே அங்கெங்கெல்லாம் கொண்டு இப்படி எல்லாம் போக கூடாது, நல்ல முறையில சேரணும், நல்ல முறையில பிரிந்து விடணும். இதுதான் இறுதியான அல்லாஹ்வுடைய அழைப்பு. அடுத்தது என்ன அன்புள்ளவர்களே, இப்படி இந்த பிரியக்கூடிய இந்த சக்தி இருக்கு பாருங்க, ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் பிரியக்கூடிய இந்த பிரித்து வைக்கக்கூடிய சூழ்ச்சி யாரு தெரியுமா செய்யறா? ஷைத்தான் செய்யறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, இதைத்தான் அழகா கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க. கணவன் மனைவியை தேர்வு செய்வதிலிருந்து ஆரம்பிச்சு ஹத்தீபர்கள் இப்ப முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, ஷைத்தானுடைய வேலை, இப்லீஸ்னுடைய வேலை. அந்த ஷைத்தான்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சதி திட்டம் தான் கணவன் மனைவியை பிரிப்பது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ஷைத்தான்கள் வந்து கேட்பாங்களா, தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வாங்களாம், நீ இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க, நான் என்னென்ன செஞ்ச, நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஒண்ணுமே செய்யல அப்படின்னு இப்படி சொல்லுவானா தலைமை ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னொருத்தன் சொல்லுவானா, நான் வந்து என்ன செஞ்சேன் தெரியுமா, கணவன் மனைவி பிரிச்சு விட்ட ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்டேன்னு சொல்லுவானா. அப்ப அவன் சொல்ல, நீ பக்கத்துல வா, ஷைத்தான் பேசக்கூடிய பேச்சு, தலைமை ஷைத்தான் பேசக்கூடிய பேச்சு, நீ என் பக்கத்துல வா, நீ செஞ்சதுதான் சரியான வேலை அப்படின்னு சொல்லி தலைமை ஷைத்தான் அந்த குட்டி ஷைத்தான் பாட்டு பாராட்டுவாங்களாம். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எனவே இந்த பிரித்து வைக்கக்கூடிய இந்த சதி வேலை சூழ்ச்சி, அது ஷைத்தான்களுடைய சூழ்ச்சி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அன்புள்ளவர்களே, அடிக்கடி நான் சொல்வது உண்டு, மனைவியை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு வளைந்த விலா எலும்பின் மூலமாக படைக்கப்பட்டது, அதாவது கோணலான படைப்பு தான். அவர்களை நேராக நம்ம நிமர்த்தனம் நினைச்சா முறித்து தான் விடுவோம், உடைச்சிடுவோம், அதுதான் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எனவே அவங்கள்ட்ட இருக்கிற சிறந்த குணத்தை எடுத்து நீங்க திருப்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி மனைவி வந்து சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது, அவங்க அடிமை கிடையாது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய மக்கள் வந்து அப்படித்தான் நினைக்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும், அதுக்குதான் மனைவி. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டுலாம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா பெரும்பாலும் அதையே ஒரு ரீசனாக முக்கிய காரணமாக வைப்பாங்க. இதெல்லாம் இல்லாம அவங்களும் ஒரு மனசி தான், நம்மளை போன்ற ஒரு மனுஷன் தான். அதனால அவங்களோட நல்ல முறையில பழகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகுனாங்க, சஹாபாக்கள் எப்படி பழகணும், இஸ்லாம் எவ்வளவு அழகா பேசுது, இதெல்லாம் கவனத்துல கொண்டு கணவன் மனைவி புரிந்துணர்வு மிக்க ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்யணும். அப்பதான் அந்த குடும்பம் சாதாரண குடும்பமாக இருக்காது, இஸ்லாமிய குடும்பமாக மாறும். இல்லனா மற்ற குடும்பங்கள் மாதிரி ஆயிரும். இஸ்லாமிய குடும்பமாக மாறினாதான் பிணக்குகள் வராது, பிரச்சனைகள் வராது, அதிகமான பிரச்சனைகள் முத்தி போகாது, வெளியே காவல்துறை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது, நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனை படித்தாலே அந்த ரெண்டு பேரும் ஒன்றாக அழகான முறையில சேர்ந்து வாழக்கூடிய தீர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான். முடியவே செய்யாது என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் பிரிந்து கொள்வதற்கும் அழகான முறையில குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனவே இந்த அடிப்படையில நாம் வாழ வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட தூய்மையான அந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்துடன் இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.